செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். கூடா நட்பு அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், பல நல்ல கற்றை கடைந்தும் மனம் நல்லார் ஆகுதல் மானார்க்கு அரிது. இதற்கு விளக்கம் என்னன்னா, நல்லவனாகிய நூல்கள் பலவற்றை கற்றறிந்த போதிலும் உள்ளன்பால் மனமாட்சி அடையாதவர்கள் மனம் திருந்தி நல்லவர்களாக ஆகுதல் என்பது மிக அரிதான செயலே என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், முகத்தின் இனிய நகா அகத்து இன்னா வஞ்சரை அஞ்சப்படும். முகத்தினால் மட்டும் இனிமையாக நகைத்து நடித்து பேசி நெஞ்சினால் எப்பொழுதும் கேடு செய்ய நினைக்கும் வஞ்சகர்களை கண்டு ஒருவர் அஞ்சி ஒதுங்கிட வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். படம் சுமை தாங்கி, பாடல் ராதைக்கேற்ற கண்ணனோன்ற பாட்டு. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் ராமமூர்த்தி அவர்கள். பொதுவா எம் எஸ் விஸ்வநாதன் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா இந்த பாடலுக்கு, இந்த படத்திற்கு இசையமைத்தவர் டி கே ராமமூர்த்தி அவர்கள். தெரியாத தகவலா சொல்ல போறது ஜானகி அம்மாவை பத்தி தான். சென்ற வாரம் அவர்களின் 78வது பிறந்த தினம். இன்னும் பல ஆண்டுகள் நல்ல உடல் நலத்தோடு அவங்க இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள். அவங்களுக்கு 38 வயதாகும் போதே மூச்சு திணறலும் சில பல வியாதிகளும், அதாவது பாடலுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய விஷயங்களா அவங்களுக்கு உடல்ல வர ஆரம்பிச்சது. இதையும் தாண்டி இத்தனை பாடல்கள் அவங்க எப்படி பாடினாங்கன்றத அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. கடவுளுடைய அனுகிரகம் இல்லாம இருந்தா என்னால இவ்வளவு பாடல்கள் பாடியிருக்க முடியாது, இவ்வளவு உடல் தொந்தரவுகளோட. என் கணவருக்கு மட்டுமே தெரியும், இந்த பாடல்களை எல்லாம் நான் பாடி முடிக்கிற வரைக்கும் அவர் உயிரை கையில பிடிச்சிட்டு வெளியே உட்கார்ந்துருப்பாரு. முக்கியமா இந்த பாடல் ராதைக்கேற்ற கண்ணனோ, சில இடங்கள்ல மூச்சு எடுக்கிறவே நேரம் இல்லாத மாதிரியான அமைப்புடன் கூடிய பாடல் இது. இந்த பாடலை நான் பாடிட்டு இருக்கும் போது, வெளியே பாடி முடிச்சிட்டு வெளியே வந்த உடனே அவர் சொன்னது, இந்த பாட்டை நீ பாடி முடிக்கிற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்லை அப்படின்றதுதான். ஸ்ரீதர் அவர்களுடைய படங்கள்ல பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதை விட பாடல் வரிகளுக்கும் அதை பாடுறவங்க நல்ல உச்சரிப்போட பாடணுன்றதுக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆள். ஜானகி அம்மா வந்து ஸ்ரீதர் படங்கள்ல மட்டும்தான் அவ்வளவு அழகா பாடியிருக்க மாதிரியான ஒரு உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பாடலை இளமையான தேவிகா அம்மா அவ்வளோ அழகான நடன அமைப்போட இந்த பாடல் படமாக்கப்பட்டிருக்கும். பாடலும் சரி, பாடியவர்களும் சரி, பாடல் வரிகளும் சரி, இசையும் சரி, அத்தனைக்கும் ஒன்னுக்கு ஒன்னு போட்டி போட்டுக்கிட்டு மிக அற்புதமான இந்த பாடல் இன்று ஜானகி அம்மாவுக்காக நாம கேட்கலாமா? ராதைக்கேற்ற கண்ணனோ சுமைதாங்கி படத்திலிருந்து.
ராதைக்கேற்ற கண்ணனோ, சீதைக்கேற்ற ராமனோ, கோதைக்கேற்ற காவலன் யாரோ, அழகு கோட்டைக்கேற்ற காவலன் யாரோ. கேட்ட காவலன் யாரோ, அழகு கோட்டை கேட்ட காவலன் யாரோ. காதலித்தவனோ அதில் பேரெடுத்தவனோ, கண்ணிரண்டில் கண்ணினத்தை கைது செய்பவனோ. ஆதரிப்பவனோ உன்னை அனுசரிப்பவனோ, இல்லை ஆசை தீரும் போது நெஞ்சம் மாறுகின்றவனோ. கேட்ட ராமனோ, கோதை கேட்ட பாவன்
பழம்பெரும் இயக்குநர்களாகட்டும் இல்ல புதுசா வருகின்ற இயக்குநர்களாகட்டும் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அதாவது சாதனை என்பது உச்ச நடிகர்களை வைத்து படம் இயக்குவதுதான். அதாவது அந்த காலகட்டத்தில் யார் உச்சத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை வைத்து படம் இயக்குவது அவர்களுடைய பெரிய சாதனையாக இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகத்தில் ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக உச்ச நட்சத்திரமாக இருக்கின்ற கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்றவர்களை வைத்து இன்று வருகின்ற இயக்குநர்களும் திரைப்படம் எடுக்க ரொம்ப மிகவும் பிரியப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமாகவும் எடுத்து வெளியிடுறாங்க. ஆனா உச்ச நட்சத்திரமா இருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கிய திரு எஸ் பி முத்துராமன் அவர்கள் கடந்த மாதம் தன்னுடைய 90th பிறந்த நாளை கொண்டாடினார். தமிழ் திரைப்படத்துல எத்தனையோ வெற்றிகரமான தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர், நடிகைகள், இதர தொழில்நுட்ப கலைஞர்களை கண்டிருக்கிறது. எவராலும் அவர்களால் சினிமா மீது ஒரு பிரியத்தையும் பாசத்தையும் குறைத்து தங்கள் உழைப்பின் வழியாக வெளிக்காட்டினார்களோ அவர்களை மட்டுமே தமிழ் சினிமா தன்னருகே தக்க வைத்திருக்கிறது. மிக அரிதான, மிக சிறியதான இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற திரை ஆளுமைகளில் ஒருவர் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்கள். காரைக்குடியில் பிறந்து வளர்ந்த ராஜாராம் மோகன் எனும் முத்துராமன் தென்றல் பத்திரிகையில் ஆபீஸ் பாயாக வேலைக்கு சேர்ந்து பின்னர் உதவி ஆசிரியராக பணியாற்றியது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அதன் பிறகு ஏவிஎம் ஸ்டுடியோவில் உள்ள கதையலாக்காவில் சேர அவர் விரும்புகிறார். அதில் நன்றாக பயிற்சி பெற்று ஒரு வெற்றிகரமான திரைக்கதை ஆசிரியராக வேண்டும் என்பதே அவருடைய ஆசையாக இருக்கிறது. இதற்கு மாறாக எஸ் பி முத்துராமனை எடிட்டிங் அந்த பகுதிக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு ஸ்டுடியோ நிர்வாகியான ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உத்தரவிட அந்த ஆசையும் அவருக்கு நிறைய ஆசையானது. ஆனால் ஒரு கதவு முடினால் இன்னொரு கதை திறக்கும் என்பது போல படத்தொடர்பு மேஜையில் இருக்கும் நுட்பங்களை அவருக்கு தெரிய வந்தது. அதே நேரத்தில் படப்பிடிப்பில் நிகழ்கின்ற தவறுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதை எப்படி பட தொகுப்பின் போது சரி செய்யப்படும் அப்படின்றதையும் அவர் கத்துக்கிறார். படப்பிடிப்பு தளத்துக்கு செல்லாமலேயே அங்கு தவிர்க்கப்பட வேண்டிய தவறுகள் என்னென்னு அறிஞ்சுக்கிட்டாரு எஸ் பி முத்துராமன். பின்னால் அவர் உதவி இயக்குநராக பணியாற்ற அது உதவியாக இருந்தது. குறுகிய காலத்தில் இயக்குநராகவும் மாறிட்டார். 20களில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வந்த எஸ்பிஎம் சுமார் 17-18 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குனர் ஆனார். அதுவரை கிருஷ்ணன் பஞ்சு, பீம் சிங், யோகானந்த், ஏசி திருலோகச்சந்தர் போன்ற இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். ஏவிஎம் நிறுவனம் சார்பில் பணியாற்றுறதுனால தயாரிப்பு நிர்வாகத்தான ஞானமும் அவருக்கு இருந்தது. அந்த விரிவான கற்றல் தான் அவரை வெவ்வேறான பட்ஜெட்ல வெவ்வேறு வகையான திரைப்படங்களை திறம்பட எடுக்க உதவி நின்றது. விதவிதமான படங்கள், தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் 72 படங்களை இயக்கியிருக்கிறார் எஸ் பி முத்துராமன் அவர்கள். பிரியாவை தமிழ்லையும் கன்னடத்திலையும் ஒரு சேர இயக்கின்றார். தெலுங்குல சம்சாரம் அது மின்சாரம், குரு சிஷ்யன், ரீமேக் தவிர்த்து ஜீவன சதங்கிரகம் என்கின்ற படத்தையும் அவர் இயக்கியிருக்கிறார். இது ரீமேக் தானான்றது தெரியல. மற்றபடி தமிழில் அவர் தந்த படங்கள் அனைத்துமே வெவ்வேறு விதமான திரை அனுபவத்தை தந்தது. ஏவிஎம் போன்ற தயாரிப்பு நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவமுள்ள இயக்குநர்கள் பெரும்பாலும் கதையாசிரியர்களிடமிருந்து கதையை வாங்கி படமாக ஆக்குவாங்க. இந்த வழக்கத்தை தொடக்கம் முதலே பின்பற்றியவர் ஏவிஎம் எஸ் பி முத்துராமன் அவர்கள். இப்படித்தான் அவர் முதல் படமான கன்னிமுத்து பாப்பா அமைந்தது. தொடர்ந்து பெத்தமணம், பித்து, காசி யாத்திரை, தெய்வ குழந்தைகள், எங்கம்மா சபதம், அன்பு தங்கை போன்ற அடுத்தடுத்த படங்களை இயக்கினார். எஸ்பிஎம்மால் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ போன்ற நகைச்சுவை படமும் தர முடியும். மயங்குகிறாள் ஒரு மாதிரியான பெண்களை மையப்படுத்திய கதையும், துணிவே துணை போன்ற ஆக்ஷன் த்ரில்லர் படத்தையும் ஒரு ஊதாப்பு கன்சு முட்டுகிறது மாதிரியான இளமை துள்ளுகின்ற கதையையும் பொருத்தமான வகையில திரையில தர முடியும். தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை அவர்கள் சந்திக்கின்ற அனுபவங்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டவர்களால் மட்டுமே இது போன்று கதை சொல்லை சாத்தியப்படுத்த முடியும். இது எஸ் பி முத்துராமனுக்கு இயல்பிலேயே இருந்தது. அவரால் அப்போதைய இளைய தலைமுறையான ரஜினி கமலுடன் பணியாற்ற முடிந்தது. விஜயகுமார், சிவகுமார், சிவாஜி கணேசன், முத்துராமன் போன்ற முந்தைய தலைமுறை ஜாம்பவான்களுடன் கைகோர்க்க முடிந்தது. ஒரு திரைப்படத்தை காண வரும் ரசிகர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற புரிந்து இருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். ரஜினிகாந்த் நாயகனாக கொண்டு 25 திரைப்படங்களை தந்திருக்கிறார் எஸ்பிஎம். போனாவிற கேள்விக்குறையில் தொடங்கிய அந்த பந்தம் பாண்டியன் வரை தொடர்ந்திருக்கிறது. பிறகு சிவாஜியிலும் எஸ்பியும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். பிரியா 6-60 வரை வந்த கையோடு முரட்டுக்காலை மூலமாக ரஜினியை முன்வரிசைக்கு நகர்த்தியவரும் இவரே தான். 1981 மட்டும் கழுகு, நெற்றிக்கண், ராணுவ வீரன் போன்ற 3 ஆக்ஷன் படங்களை தந்திருக்கிறார். அவற்றில் நெற்றிக்கண் இப்பொழுதும் நம்மை கவர்ந்து இழுக்கும். வாசு இயக்கிய பல வெற்றிகரமான படங்களுக்கு ஃபார்முலா அமைத்து தந்த குடும்பம் ஒரு கதம்பம் படத்தை இயக்கியதும் இவரே தான். நல்லவனுக்கு நல்லவன், ஸ்ரீ ராகவேந்திரர், குரு சிஷ்யன் போன்ற ரஜினியை வைத்து பல்வேறு பரிணாமங்களில் திரையில் காட்டியதும் இவரே. இவரை போலவே கமலஹாசனை நாயகனாக கொண்டு சகலகலா வல்லவன், தூங்காதே தம்பி தூங்காதே, எனக்குள் ஒருவன், பேர் சொல்லும் பிள்ளை என்ற படங்களை தந்ததும் இவரே. இந்த படங்களை கமலை கடைக்கோடி ரசிகர்கள் மனதிலும் நீங்காமல் இடம் பிடிக்க செய்தது. கமர்ஷியல் சினிமா கிங் என்று சொல்கின்ற அளவுக்கு தன் இயக்கவற்றில் பெரும்பாலானவற்றை வெற்றி படங்களாக தந்தவர் எஸ் பி முத்துராமன் அவர்கள். அதுவும் திரையுலகமே திரும்பி பார்க்கின்ற வெற்றிகள் அந்த சாதனையை முறியடிப்பதற்கு இன்றைய இயக்குநர்கள் பெரும் உழைப்பை பலகாலம் தொடர்ச்சியாக கொட்டியாக வேண்டும். இயக்குநராக பணியாற்றிய தொடங்கிய காலத்தில் ஆண்டுக்கு 2 அல்லது 5 படங்களை இயக்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் எஸ் பி முத்துராமன். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு ஒரு திரைப்படம் வீதம் தொடர்ந்து உழைத்தவாறு இருந்திருக்கிறார். ஒரு படத்தில் கதை விவாதம், பாடல்களுக்கான இசை மற்றும் அரங்கமைப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட முன் தயாரிப்பு பணிகள், படப்பிடிப்பு வேலைகள், இறுதியாக பின் தயாரிப்பு பணிகள் முடிந்து தியேட்டருக்கு திரைப்படம் வரை தொடர்ந்து வேலை செய்தாக வேண்டிய ஒரு சூழல். 1972 முதல் 1992 வரை ஓய்வின்றி அதை செய்திருக்கிறார் எஸ் பி முத்துராமன் அவர்கள். 70களில் இந்த வாய்ப்பை பெற்ற போது அவருடைய வயது 40 தொட்டிருந்தது. இது போதும் என்று சின்னத்துறையை நோக்கி நகர்ந்த போது அவருடைய வயது 60 கடந்திருக்கிறது. எஸ் பி முத்துராமன் கடைசியாக இயக்கிய திரைப்படம் துட்டில் குழந்தை. அதற்கு முன்னதாக தனது படப்பிடிப்பு யூனிட்டில் தொடர்ந்து பணியாற்றவர்களுக்கு பணம் தரும் வகையில் இவர் தயாரித்து இயக்கிய படம் பாண்டியன். இந்த படம் வெளியாகும் முன்னர் அவருடைய மனைவி கமலா அவர்கள் மறைந்துவிட்டார்கள். அதற்கு பிறகான நாட்களில் தான் பேசுகின்ற மேடைகளில் மனைவியின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டிருந்தார். சினிமாவே உலகம் என்றிருந்ததால் மனைவி குடும்பத்தின் அருமை உணராமல் தவறவிட்டதாக வருத்தப்பட்டிருக்கிறார். 90களின் பிற்பாதையில் ஏவிஎம் ஸ்டுடியோ வளாகத்தில் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்களுக்கு தனி அலுவலக அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து கொண்டு ஏவிஎம் நிறுவனத்தின் சீரியல் பணிகளை அவர் மேற்கொண்டு பார்வையிட்டார். அந்த நாட்களில் தினமும் 10 மணிக்கு முன்னதாக அலுவலகம் வருவார். மதிய உணவுக்கு பிறகு சிறிது ஓய்வு எடுத்துவிட்டு பின்னர் 6 மணி வரை வேலைகளை சரியாக நடக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருவாராம். அப்படி ஒரு நாளில் அவரை நேரில் சந்தித்திருக்கிறார் தினமலர் வாராந்திர இதழின் போட்டிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வயதிலும் சோர்வு சிறிதும் இல்லாமல் தனது வாழ்வை நிகழ்ந்து நினைவு கூர்ந்து தந்தார். அவருடைய வெற்றி படங்கள் குறித்து பெருமிதத்தையோ அதற்கு சம்பந்தம் சிறிதும் இல்லாத பொருளாதார நிலை குறித்த வருத்தத்தையோ அவரிடம் காணவே இல்லை. எனது பார்வை அதுவல்ல என்பது போல தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்த ஒரு திருப்தி அவரிடத்தில் இருந்தது. அதன் பிறகு ஊடகங்களில் அவர் பங்கேற்ற வீடியோக்களை பார்க்கும் பொழுது அது மட்டுமே முதலில் தென்படும் அவரது குணாதிசயம். அந்த கணங்களில் பாராட்டுகளை எதிர்பார்க்கிற துளி கூட ஒரு எதிர்பார்ப்பு அவரிடம் இருக்காது. அதுபோல அவரிடத்தில் பாராட்ட வேண்டிய அம்சங்கள் ஏராளம் உண்டு. இவர் கடந்த ஏப்ரல் 7 அன்று 90வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இந்த வயதிலும் தனது நினைவுகளை அசை போட்டத்தக்க வாழ்வை கொண்டிருக்கிறார். ஏவிஎம் படைப்புகளை நினைவு கூறுவதும் அதில் எதிர்கொண்ட அனுபவங்களை அவர் மூலமாக அவரோடு இணைந்த பணியாற்றவர்கள் மூலமாக கேட்டறிந்து ஆவணப்படுத்த வேண்டியதும் திரை ஊடகத்தினுடைய கடமை. அவை திரைப்படங்களை உருவாக்க மட்டுமல்ல சாதாரண மனிதர்களின் வாழ்வையும் பண்படுத்தும், நிச்சயமாக உதவும். குறைந்தபட்சம் எஸ் பி முத்துராமனை கௌரவித்து ஒரு பாராட்டு விழாவது நடத்த வேண்டும் என்கின்றார் இந்த கட்டுரையாளர்.
ஜீவனே உன்னில் கண்டேனே, என்னை தந்தேனே, தேரில் வந்த தெய்வமே, தேவபந்தமே.
வாழ்க்கை
மீண்டும் கேட்டு மகிழலாம்.
இந்த புதிய குரல்ல சிவோகம் பாடல கேட்கலாமா? இந்த குரலுக்கு சொந்தக்காரர் கோபால் அவர்கள். எதிர்வரும் 17ஆம் தேதி நடைபெறும் ப்ளூ மூன் இன்னிசை கச்சேரியில இவருடைய பாடல்கள் இவருடைய குரல்ல நிறைய நம்ம கேட்க போறோம். அதற்கு முன்னோட்டமாக இன்னைக்கு இவருடைய சிவோகம் கேட்கலாமா?
ത്രിനേത്രായ ഘോര സംഹാരക സകല ലോകായ സർവഭൂതായ സത്യ സാക്ഷാത്കാര ശംഭോ ശംഭോ ശങ്കര ഓം ശിവോഹം ഓം ശിവോഹം രുദ്രനാമം ഭജേഹം ഭജേഹം അണ്ട ബ്രഹ്മാണ്ട കോട്ടി അഖില പരിപാലന പൂരണ ജഗത്കാരണ സത്യദേവദേവ പ്രിയ വേദവേദാർത്ഥ സാര യജ്ഞയജ്ഞോമയ നിശ്ചലാ ദുഷ്ട നിഗ്രഹ സപ്തരോഗ സംരക്ഷണ സോമസൂര അഗ്നിലോചന ശ്വേത ഋഷഭ വാഹന ശൂലപാണി ഭുജംഗ ഭൂഷണ ത്രിപുര നാശ നർത്തന വ്യോമകേശ മഹാസേന ജരഗ പഞ്ചവക്ര പരശു ഹസ്ത നമ ത്രിശൂലഗാത്രം സത്യപ്രഭാവ നിത്യപ്രകാശ മന്ത്രസ്വരൂപമാത്രം നിഷ്പ്രപഞ്ചാദി നിഷ്കളങ്കോഹം നിജപൂർണബോധഹം ഗത്യഗാത്മാഗമിത്യബ്രഹ്മോഗം സ്വപ്നകാശോകമം സച്ചിത് പ്രമാണമോ മൂല പ്രമേയമോ മയം ബ്രഹ്മാസ്മിയോ മഹം ബ്രഹ്മാസ്മിയോ ഗണ 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 സഹസ്രകണ്ഠ സപ്ത വിഹരതി സകലലോകായ സർവഭൂതായ സത്യ സാക്ഷാത്കാര ശംഭോ ശംഭോ ശങ്കര
தமிழ் எழுத்தாளர் மற்றும் விமர்சகர் பிரபஞ்சன் அவர்களுடைய பிறந்தநாள் ஏப்ரல் 27 1945 பிறந்த இவர் 95 தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவருடைய வாழ்க்கை குறிப்பு, இவர் பிறந்த ஊர் புதுச்சேரி. இவரது இயற்பெயர் சாரங்கபாணி வைத்தியலிங்கம் என்பது. இவரது தந்தை ஒரு கள்ளுக்கடை வைத்திருந்தார். புதுச்சேரியில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கரந்தை கல்லூரியில் தமிழ் வித்வான் பட்டம் பெற்றார். தனது வாழ்க்கையை தஞ்சாவூரில் ஆசிரியராக தொடங்கினார். குமுதம், ஆனந்தவுடன் மற்றும் குங்குமம் ஆகிய வார பத்திரிகைகளில் பணிபுரிந்திருக்கின்றார். இவரது முதல் சிறுகதை என்ன உலகமடா என்கின்ற கதை பரணி என்கின்ற பத்திரிகையில் 1961 வெளிவந்தது. இவர் சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இதுவரை 46 புத்தகங்களுக்கும் அதிகமாக எழுதியுள்ளார். 95 இவரது வரலாற்று புதினமான வானம் வசப்படும் தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இப்புதினம் அனந்தரங்கம் பிள்ளையின் காலத்தை களமாக கொண்டுள்ளது. இவரது படைப்புகள் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், ஜெர்மன், பிரெஞ்சு, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவரது நாடகமான முட்டை டெல்லி பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் உள்ளது. இவரது சிறுகதை தொகுப்பான நேற்று மனிதர்கள் பல கல்லூரிகளில் பாட புத்தகமாக வைக்கப்பட்டுள்ளது. இவரது மனைவியின் பெயர் பிரமிளா ராணி. இவருக்கு 3 மகன்கள் உள்ளார்கள். இவர் சென்னையிலும் புதுச்சேரியிலும் வசித்திருக்கிறார். இவர் பெற்ற விருதுகள் சாகித்ய அகாடமி விருது 1995 வானம் வசப்படும் நாவலுக்காக கிடைத்தது, பாரதிய பாஷா பரிஷத் விருது, இலக்கிய சிந்தனைக்கான விருது, சீபா ஆதித்தனார் விருது, நேற்று மனிதர்கள் கதைக்காக தமிழக அரசின் பரிசு, ஒரு ஊரில் 2 மனிதர்கள் சிறந்த சிறுகதைக்கான தமிழக அரசின் பரிசு ஆகியவை கிடைக்கப்பட்டுள்ளது. இவர் எழுதிய நூல்கள் வானம் வசப்படும், மகாநதி, மானுடம் மெல்லும், சந்தியா, காகித மனிதர்கள், கண்ணீரால் காப்போம், பெண்மை வெல்க, ஏரோடு தமிழ உயிரோடு, குறுநாவல்கள், ஆண்களும் பெண்களும், சிறுகதை தொகுப்புகள், நேற்று மனிதர்கள், விட்டு விடுதலை ஆகி, இருட்டு வாசல், ஒரு ஊரில் 2 மனிதர்கள், நாடகங்கள் போன்ற கதைகளை இவர் எழுதியுள்ளார். இந்த தகவலுடன் நேர்களே, இந்த வார நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைய இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியினை நமக்கு பிரகாசப்படுத்தி கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா. Oh, 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 oh